நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
மெல்பனைச் சேர்ந்த உளவியலாளர் மற்றும் எழுத்தாளர் பிரின்ஸ் கெனட் அவர்களது இரண்டாவது நூலான பதற்றம் காரணிகளும் தீர்வுகளும் வெளியிடப்படுகிறது. இந்த நூல் தொடர்பில் அவரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். வணக்கம் பிரின்ஸ் அவர்களே.
வணக்கம் ரேணுகா. அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம்.
நீங்கள் உங்களது இரண்டாவது படைப்பான பதற்றம் காரணிகளும் தீர்வுகளும் என்ற புத்தகத்தை வெளியிட இருக்கிறீர்கள். அதை பற்றி பேசுவதற்காக உங்களோடு இணைந்திருக்கிறோம். அந்த நூல் வெளியீடு பற்றி பார்ப்பதற்கு முதல் உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை தர முடியுமா பிரின்ஸ்? என்றால் உங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம், என்னைய நிகழ்ச்சிகள் வாயிலாக நாங்கள் வேறு நேர்காணல்களும் செய்திருக்கிறோம். ஆனால் புதிதாக கேட்கின்ற நேர்களுக்காக உங்களை பற்றி சொல்லுங்க.
கண்டிப்பா. நான் ஆஸ்திரேலியாவுக்கு சுமார் 2010 வந்த புதுல தமிழர் அப்படின்ற ஒரு அமைப்புல ஈடுபட்டு தமிழ் பள்ளிகளை நிறுவுவதற்கு பணியாற்றினேன். அதை தொடர்ந்து ஆஸ்திரேலிய தமிழர்கள் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கினேன். அப்புறம் வந்து விக்டோரியா மாநிலத்தில் பல தமிழ் அமைப்புகள் இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு தலைமை அமைப்பு அல்ல ஒரு தாய் அமைப்பு இல்லை அப்படின்ற ஒரு குறை இருந்தது. அதை நீக்கும் வகையில் தமிழ் கன்சார்டியம் ஆஃப் விக்டோரியா அப்படின்னு ஒரு தமிழ் கூட்டமைப்பை உருவாக்கினேன். நான் உருவாக்கிய அமைப்புகள் தொடர்ந்து கல்வி பணி, பேரிடர் காலங்களில் தமிழ்நாட்டில் மக்களுக்கு உதவுவது, தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது போன்ற பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. அதை தொடர்ந்து என்னுடைய முதல் படைப்பை வெளியிட்டேன். என்னுடைய பணி வந்து உளவியல் ஆலோசகர்.
இரண்டாவது புத்தகம் தான் இப்போது வெளியிடுகிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே வெளியிட்ட உங்களது முதல் புத்தகம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
நான் அடிப்படையில் ஒரு இயந்திரவியல் பட்டதாரி. உளவியல் துறையின் மீது இருந்த பேரார்வத்தில் 2019 இந்த துறைக்குள்ளே வந்தேன். கோவிட் காலகட்டத்தில் என்னோட உளவியல் மேற்படிப்பை படிச்சுட்டு இருந்தேன். அந்த மேற்படிப்பின் போது போதைப் பொருட்களை பற்றி தனியாக பாடப்பிரிவுகள் சப்ஜெக்ட்ஸ் இருந்தன. இதை பற்றி ஆய்வு செய்த போது ஆலன் கார்க் அப்படின்னு ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதிய ஒரு புத்தகத்தை படிக்கும் வாய்ப்பு கிடைச்சது. இவரின் புத்தகங்களை படித்த நான் மலைச்சு போனேன். கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு புரட்சியை செஞ்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். நமது மன ஆற்றலை வைத்தே மது, அதாவது ஆல்கஹால், அதன் பிடியிலிருந்து எப்படி வெளிவருவது என்று விளக்கியிருந்தார். இப்புத்தகத்தில் உள்ள எளிய வழிகளை எப்படியாவது நம்ம தமிழ் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்வம் எழுந்தது. ஆலன் கார் அவர்களின் ஆங்கில புத்தகத்தை தமிழில் மதுவை கட்டுப்படுத்த எளிய வழி என்னும் தலைப்புல தமிழாக்கம் செஞ்சேன். தமிழாக்கம் அப்படின்னு சொல்றப்போ அந்த கரு அப்படியே இருக்கும், ஆனா தமிழ் மக்களுக்கு ஏற்ற வகையில அந்த கரு மாறாத நம்ம விஷயத்த சொல்றதுதான் தமிழாக்கம். அதாவது தமிழில் உருவாக்குவது, இதுதான் தமிழாக்கம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆங்கில எழுத்தாளர் கோல்ஃபை பற்றி பேசியிருப்பாரு. ஆனால் நம்மளுக்கு கோல்ஃபை பற்றி சொன்னால் பொதுவாக தமிழ் மக்களுக்கு புரியாது. அதனால வந்து உதாரணத்துக்கு நம்ம கிரிக்கெட்டை பற்றி அந்த புத்தகத்தில் எழுதுவோம், இதுதான் தமிழாக்கம். இப்புத்தகம் இதுவரை சுமார் 2000 பிரதிகள் உலகம் முழுவதும் குறிப்பாக தமிழகத்திலேயே விற்பனையாக உள்ளது.
சரி, இப்போது உங்களுடைய நீங்கள் வெளியிட இருக்கின்ற நூலுக்கு வருவோம். பதற்றம் என்ற அந்த நூல் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அதை அப்படி ஒரு நூலை எழுத வேண்டும் என்ற அந்த தூண்டுதல் உங்களுக்கு அப்படி ஏற்பட்டது?
அதாவது என்னுடைய முதல் புத்தகம் வந்து சமுதாயத்துல பலரது வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் விழிப்புணர்வையும் கொண்டு வந்ததை வந்து ஆயிரக்கணக்கான வாசகர்களின் கடிதம் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மதுவின் பிடியிலிருந்து வெளிவர துடிக்கும் அந்த உள்ளங்களை காணும் பொழுது எனது அடுத்த புத்தகமும் சமுதாயத்தில் சக மனிதன் சந்திக்கும் ஒரு சவாலை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றி ஆழமாக வேறுவிட ஆரம்பிச்சது. நான் உளவியல் துறையில் வேலை செய்யும் போது மது, போதைப் பொருட்கள், குடும்ப சிக்கல்கள், மனநல பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்கி வரேன். பொதுவாக பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு பதற்றமும் மனசோர்வும், அதாவது ஆங்ஸைட்டியும் டிப்ரெஷனும் இருப்பதை வந்து உணர முடிந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு தாங்கள் பதற்றத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரிகிறதில்ல. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. அதாவது பல வறுப்பு ஒரு என்னுடைய சொந்த வாழ்க்கையை எடுத்துட்டேன்னா, எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்குதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிட்டு அவங்கள கார்டியாலஜிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போவோம். அவர் சில டெஸ்ட்கள்லாம் பண்ணி பார்த்துட்டு மருத்துவர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வைட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவார். ஆனா இப்ப நான் அதை யோசிச்சு பாக்குறப்ப இது பதற்றமா இருக்குமோ அப்படின்னு நான் எனக்கு இப்ப தோணுது. இந்த கோணத்துல நம்ம பார்க்காத விட்டுட்டோமோ அப்படின்னு நினைப்பேன். அதுக்காக எல்லாமே பதற்றம் தான், பதற்றத்தினால வருதுன்னு அப்படின்னு நான் சொல்ல வரல. டாக்டர் கிட்ட போனோம், அது ஒரு புறம் இருக்கட்டும். அதாவது அந்த காலத்துல ஒருவேளை நம்மளுக்கு ஒரு தெளிவு இல்லாத இருந்திருக்கலாம், ஆனா இப்பவும் ஒரு விழிப்புணர்வு இல்லாத இருக்குதே அப்படின்னு தொடர்ந்து என் மனசுல ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்தது. இதை எப்படியாச்சும் சரி செய்யணும், இந்த ரெண்டு ரெண்டு மூணு காரணங்களை சேர்ந்து என்னை வந்து பதற்றத்தை பற்றி எழுத தூண்டியது.
அப்படியென்றால் இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதியதன் குறிக்கோள் அல்லது இந்த புத்தகத்தினூடாக நீங்கள் அடைய நினைப்பது, சாதிக்க நினைப்பது என்ன?
நீங்க பாத்தீங்கன்னா பலருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா உதவியை நம்ம நாடணும் அப்படின்னு நினைச்சாலும் பொதுவா உதவியை நடத்தங்கிறாங்க. ஏன்னா சமுதாயத்துல மனநலத்தை பத்தி பேசுறது அல்லது உளவியல் ஆலோசனை பெறுவது இன்னும் ஒரு டேபு களங்கமாகவே இருக்கு. மனநலம் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்து ஒரு குறிக்கோள். குறிப்பா பதற்றத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை எப்படியாவது ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனசுல இருக்கு. அதனுடைய விளைவுதான் இந்த புத்தகம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ற புத்தகத்தை வெளியிடும் பொழுது அந்த வெளியீட்டு விழால கலந்துகிட்ட ஐயா ஸ்ரீகந்தராசா பொன்னரசு போன்றவர்கள் என்னிடம் அடுத்த புத்தகம் தமிழாக்கமா இருக்கக்கூடாது, உங்களுடைய சொந்த புத்தகமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை முன் வச்சாங்க. இது எனக்கு ஒரு பெரும் உந்துதலை ஏற்படுத்துச்சு. அவர்களுடைய அறிவுரை நிறைவேற்றும் வகையில என்னுடைய சொந்தமா ஒரு வெளியீட்டை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சது வந்து அடுத்த குறிக்கோள்.
இப்ப நீங்கள் உங்களுடைய முதல் நூலுக்கும் இப்போது நீங்கள் எழுதியிருக்கின்ற இந்த நூலுக்கும் இடையிலான உங்களது அனுபவம் எப்படியாக வேறுபட்டது? முதல் நூலை நீங்கள் தமிழாக்கம் செய்திருந்தீர்கள், இந்த நூல் நீங்களாகவே எழுதியது, அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
தமிழாக்கம் செய்வது வந்து சொல்ல போனா சொந்த நூலை எழுதுவத விட கஷ்டமா இருந்தது அப்படின்றது வந்து ஒரு ஒரு வகையில உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த புத்தகத்தை எழுதியதன் மூலம், அதாவது சொந்தமா எழுதியதன் மூலம், ஒரு புதிய சோதனையில் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒரு உளவியல் சார்ந்த சுய உதவி புத்தகத்தை எழுதுவது, அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் செல்ஃப் ஹெல்ப் புக் எழுதுவது மலையேற்றத்திற்கு ஒப்பானது அப்படின்னு சொன்னது மிக இல்லை. ஏனென்றால் உளவியல் சார்ந்த கருத்துக்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். உளவியல் கருத்துக்களையும் அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் எந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே இருந்தது. இது வந்து ஒரு ஒரு யுனிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு சில இடத்துல ஆழமா போனா அது மக்கள்கிட்ட ரீச் ஆகாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முழுக்க அறிவியல் ரீதியாகவும் இந்த புத்தகத்தை கொண்டு செல்ல முடியாது. அதே நேரத்துல பதற்றத்தை பற்றி விவரிக்கும் பொழுது அறிவியல் ரீதியா சில கருத்துக்களை சொல்லிதான் ஆகணும். எந்த அளவிற்கு ஆழமா செல்லணும், எந்த அளவிற்கு அறிவியலை சேர்க்கணும், இந்த பேலன்ஸ் இந்த புத்தகம் முழுவதும் ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது. அடுத்த அனுபவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளவியல் சார்ந்த கருத்துக்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தேடுவது ஒரு பெரிய சவாலா இருந்தது. நம்ம இப்ப இதை யோசிச்சு பாக்குறப்ப எனக்கு என்ன மனசுல தோணுச்சுன்னா, தமிழ் மொழி அறிவியல் ரீதியாகவும் வளரணும் நிறைய அப்படின்ற ஒரு 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 எண்ணம் என் மனசுல தோணுச்சு. இது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு குறையாகவும் தோணுச்சு. நம்ம ஏன் இதை வந்து அறிவியல் ரீதியா நம்ம தமிழை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போகாத விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு குறை இருக்கு. அதனால ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆனா இந்த புத்தகம் தந்த அனுபவம் மகத்தானது அப்படின்னு தான் சொல்லணும்.
சரி, இந்த நூல் வெளியீடு பற்றி எங்களுக்கு குறிப்பிடுங்கள். எங்கே எப்போது நடக்கிறது? இந்த நூலை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
இந்த புத்தகம் வரும் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மவுண்ட் வேவர்லி யூத் சென்டர், அதாவது அட்ரஸ் வந்து 45 மில்லர்ஸ் கிரசன்ட் மவுண்ட் வேவர்லி அப்படி விக்டோரியா அப்படிங்கிற இடத்துல நடக்க இருக்கு. தவறாமல் வந்து கலந்துக்குங்க. நீங்க அங்க வந்தீங்கன்னா உங்க புத்தக பிரதியை அங்க வாங்கி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா என்னை நீங்கள் 0415259594 அப்படின்ற தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டா நான் வந்து உங்களை புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யலாம். அல்லது நீங்க ஆன்லைன்ல படிக்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்கை வாங்கறதுக்கு ஆன்லைன் லிங்கை என்னால அனுப்ப முடியும்.
சரி, மிக்க நன்றி பிரின்ஸ் அவர்களே. உங்களது இந்த நூல் வெளியீட்டு விழா வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அதே போன்று உங்களது சமூக பணிகளும் உளவியல் துறை பணியும் தொடரட்டும். நீங்கள் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வணக்கம்.
மிக்க நன்றி என்னை தொடர்பு கொண்டமைக்கும். என்னோட சின்ன இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.